அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 2 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி இருக்கே, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை கேப்பாப்பிளவு காணிகளை கையளிக்க வேண்டும் என கோரி நடைபெறும் போராட்டம் குறித்த செய்தி.
குடியிருப்பு மக்களுடைய காணிகளை வந்து விமானப்படை கையளிக்கப்பட்டது போன்றோ கேப்பாப்பிளவு காணிகளை வந்து கையளிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் கைவிட போறது இல்லை.
தாமிரபரணி ஆற்றிலிருந்து கோகோ கோலா மற்றும் பெப்சி குளிர்பான நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது குறித்த செய்தி.
இதை நிச்சயமாக எந்த விதத்தில் பொதுமக்களுடைய ஆதரவோடு அதை வந்து நாம் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா ராஜசேகர் மற்றும் அறவாழி இளம்பருதி.
ரஷ்ய அதிகாரிகளிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அமெரிக்க அட்டார்னி ஜெனரல் ஜெப் செஷன்ஸ் உறுதியளித்த போதிலும், தேர்தலின் போது ரஷ்ய தூதரை அவர் சந்தித்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் எந்தவித தேர்தல் பிரச்சாரம் குறித்தும் ஆலோசிக்க ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்கவில்லை என வியாழனன்று ஜெப் செஷன்ஸ் தெரிவித்தார்.
Well, I have not met with any Russians at any time to discuss any political campaign and no
ஜனநாயக கட்சியின் கணினிகளை ரஷ்யா சட்டவிரோதமாக ஊடுருவியது என கூறப்படும் குற்றச்சாட்டு அதிபர் தேர்தலில் ஹிலரியை தோற்கடித்து டிரம்பை வெற்றி பெற செய்வதற்குதான் என்று அமெரிக்க உளவுத்துறை நம்புகிறது.
ரஷ்ய தரப்பிலிருந்து உணரப்படும் அச்சுறுத்தல்கள் உள்பட உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அடுத்த ஆண்டு தொடக்கம் முதல் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஸ்வீடன் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு சூழ்நிலைகள் மாறியுள்ளதால் ஸ்வீடன் ராணுவம் அதன் திறனை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹில்க்விஸ்ட் கருத்து கூறியுள்ளார். 2010 ஆண்டில் கட்டாய ராணுவ சேவையை ஸ்வீடன் முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் 3 முன் கிரைமியாவை ரஷ்யா இணைத்துக் கொண்டதைத் தொடர்ந்து பால்டிக் பிராந்தியத்தில் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்ததன் விளைவாக ஸ்வீடன் இந்த முடிவை எடுத்துள்ளது.
பாகிஸ்தானில் உள்ள பழங்குடியினர் வாழும் பகுதிகள் நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்களுக்கு அந்நாட்டின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள பழங்குடி பகுதிகள் நீண்ட காலமாக தன்னாட்சி பெற்ற பகுதிகளாக விளங்கி வந்தன. பழங்குடியின பழக்க வழக்கங்களின்படி சுய சட்டத்திட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு முறைகளை அப்பகுதியில் வாழும் மக்கள் கடைபிடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பாண்டாக்களை பாதுகாக்கும் முயற்சியாக 27,000 சதுர கிலோமீட்டர் அளவிலான தேசிய வனப்பகுதியை ஒதுக்கியுள்ளதாக சீனா அரசாங்கம் அறிவித்துள்ளது. 33 வகையான வன பாண்டாக்களை பாதுகாக்க ஷியான்சி, சச்சுவான் மற்றும் கேன்சு ஆகிய மாகாணங்களில் இந்த பூங்கா அமையவுள்ளது. சரணாலயங்களை விட்டு வெளியே வாழும் 1/3 மேற்பட்ட சீன வன பாண்டாக்களை பாதுகாக்க இந்த புதிய தேசிய பூங்கா முயற்சிகளை மேற்கொள்ளும்.
ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் அமெரிக்க பிரஜைகள் விசா பெற வேண்டிய நடைமுறையை ஏற்படுத்த வேண்டும் என ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஐரோப்பிய ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. ஐரோப்பிய ஆணையம் 2 இந்த நடவடிக்கையை அமல்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளாகிய பல்கேரியா, குரோஷியா, சிப்ரஸ், போலந்து மற்றும் ருமானியா ஆகிய நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய விசா தேவை. ஆனால் அமெரிக்க குடிமக்கள் விசா இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியும்.
ஈராக்கில் IS தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவர்களது இறுதி பெரிய நகர்ப்புற கோட்டையாக கருதப்படும் மொசூலின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த வான்வழி தாக்குதல்களில் மசூதி ஒன்று சேதமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு மொசூலில் தரைப்படைகள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்து வரும் நிலையில் IS நிலைகள் மீது ஈராக் மற்றும் அமெரிக்க தலைமையிலான விமானங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். முல்லைத்தீவு மாவட்டம் பிளவு குடியிருப்பு கிராம மக்களின் காணிகள் கையளிக்கப்பட்டது போல ராணுவத்தினர் வசமுள்ள கேப்பாப்பிளவு காணிகளையும் கையளிக்க வேண்டும் என கோரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 2 இன்று நடைபெற்றது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
முல்லைத்தீவு மாவட்டம் பிளவு குடியிருப்பு கிராம மக்களுடைய காணிகளை விமானப்படையினர் கையளித்தது போன்று ராணுவத்தினர் வசமுள்ள கேப்பாப்பிளவு காணிகளையும் கையளிக்க வேண்டும் என கோரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 2 தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பிளவு குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த 84 குடும்பங்கள் தமது காணிகளை கோரி கடந்த 1 காலமாக இரவு பகலாக விமானப்படை முகாமுக்கு எதிரில் போராட்டத்தை நடத்தி வந்தனர். நேற்றைய தினம் இந்த காணிகள் காணி உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்டது. இதனையடுத்து அதன் அயல் கிராமமாகிய கேப்பாப்பிளவைச் சேர்ந்த குடும்பங்களும் தமக்கு சொந்தமான காணிகளையும் ராணுவத்தினர் தங்களிடம் கையளிக்க வேண்டும் என கோரி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள்.
ஓ என்று சொல்லப்படுற கிராமத்தில இருந்து 84 குடும்பங்கள் தங்கள சொந்த பூர்வீகமான நிலத்தை தருமாறு கோரி 31 தேதியிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று 1 தேதி 84 குடும்பங்களுடைய நிலங்களும் வந்து ராணுவத்தினரால் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கேப்பாப்புலவுல வந்து 135 குடும்பங்களும் புதிய காணி 480 ஏக்கர் காணி வந்து ராணுவம் மக்களுக்கு கையளிக்க வேண்டி இருக்கிறது. புலக்குடியிருப்பு மக்களுடைய காணிகளை வந்து விமானப்படை கையளிக்கப்பட்டது போன்று கேப்பாப்புல காணியை வந்து கையளிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் கைவிடப் போறது இல்லை. நேற்றைய தினம் இரவு பகலாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது
என்றார் கேப்பாப்புலவு மாதரபிவித்தி சங்க தலைவி சந்திரலீலா அவர்கள். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மெனக்ஃபார்ம் அகதி முகாமில் தஞ்சமடைந்திருந்த இந்த மக்களுடைய கிராமங்களில் விமானப்படையினரும் ராணுவத்தினரும் நிலை கொண்டிருந்தனர். அதனால் அவர்களை சொந்த கிராமங்களில் மீள்கூடிய மறுவதற்கு அரசாங்கம் அப்போது அனுமதிக்கவில்லை. அப்போதிருந்தே தமது காணிகளுக்காக தாங்கள் போராடி வருவதாகவும் அவர் கூறுகின்றார்.
மூட வேண்டிய நிபந்தனை இலங்கை அரசாங்கத்துக்கு வந்திருந்ததால் சூரிபுரம் என்று சொல்லப்படுற இடத்துல வந்து 20 பேர் காணி தந்து மாட்டு காணியில் இருகட்டளி கோரினார்கள். உங்களோட பூர்வீகமான நிலங்கள் மிக விரைவில் விடுவதாகவும் இதில் தற்காலிகமாக இருக்கச்சொல்லித்தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதில இருந்தே நாங்கள் நிலத்தை விட சொல்லி போராட்டங்கள் முன்னெடுத்து வந்து கொண்டே இருக்கிறோம்
என்றார் சந்திரலீலா அவர்கள்.
மாணிக்க வாசகம். 2012 ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் நடந்த மோதல்களில் இறந்த கைதிகளுக்கு நஷ்டஈடு பெற்றுக்குத்தருவதன் மூலம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களை அரசாங்கம் மூடி மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
2012 ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களின் போது இறந்த கைதிகளுக்கு நஷ்டஈடுகளை வழங்குவதன் மூலம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களை மூடிமறைக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக சிறை கைதிகளின் உரிமைகளை காக்கும் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்தின் போது இறந்த 10 கைதிகளுக்கு தலா 20 லட்சம் ரூபாய்படி நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. காயமடைந்த 20 கைதிகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய்படி நஷ்டஈடு வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்த சிறை கைதிகளின் உரிமை காக்கும் அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் சேனக பெரேரா நஷ்டஈடுகளை வழங்குவதன் மூலம் மாத்திரம் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் வழங்க முடியாதென்று தெரிவித்தார். அரச பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி சூடு காரணமாகவே சம்பந்தப்பட்ட கைதிகள் கொலை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதலுடன் கடந்த ஆட்சிக்காலத்தில் பாதுகாப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய உயர் அதிகாரிகள் தொடர்பு பட்டுள்ளதாக புகார்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தவிர்த்து வருவதாக வழக்கறிஞர் சேனக பெரேரா குற்றம் சாட்டினார். நஷ்டஈடுகளை வழங்குவதன் மூலம் உண்மையான குற்றவாளிகளை மூடிமறைக்க அரசாங்கம் முயற்சித்து வருகின்றதா என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் பெரேரா, பொறுப்பு கூற வேண்டிய குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மாத்திரமே பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் வழங்க முடியும் என்று தெரிவித்தார். தற்போது ஜெனீவா மனித உரிமை பேரவையின் மாநாடு நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் அரசாங்கம் நஷ்டஈடு வழங்கும் திடீர் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் சேனக பெரேரா, இவ்வாறான செயல்களின் மூலம் உண்மையை மூடி மறைக்க முடியாதென்றும் மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கிண்ணியா பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சல் தாக்கத்துக்கு உள்ளாகி ஒரு வார காலத்துக்குள் 7 வயது சிறுவன் உட்பட 4 பேர் பலியாகி உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 500க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகளுடன் அரச மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இறுதியாக நேற்று இரவு 19 வயது பெண்ணொருவர் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்கின்றார் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ஏ.எல். முகமது நசீர்.
பிரதேசத்துல வந்துகிட்டு பாதி அளவுல இந்த டெங்கு உருவாயிட்டு இருக்கு. இதுல 4 பேர் அந்த டெங்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் மரணித்து இருக்கின்றார்கள். 500 பேர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பேஷண்ட்களாக இருக்கின்ற போதிலும் பிரைவேட்டில் ஒரு சிலர்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இருந்தாலும் கிண்ணியா வைத்தியசாலையில் இருப்பிடம் இல்லாத ஒரு நிலையிலையும் பக்கத்துல வைத்தியசாலை பக்கத்தில் இருக்கிற பாடசாலை ஒரு வைத்தியசாலையாக உருவாக்கி அங்க பெட்ஸ் அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த ஸ்பெஷலி ஒரு டீம் ஒன்று போட்டிருக்கோம். டாக்டர்ஸ் அண்ட் நர்சிங் ஆபீசர்ஸ் அண்ட் டிஎச்ஐ எல்லா பிராந்தியங்களும் இருக்க ஆக்களை எல்லாம் எடுத்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று போட்டிருக்கோம். நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறோம் வேலை திட்டங்களை.
அதே போன்று மட்டக்களப்பு டீச்சிங் வைத்தியசாலையில் இருந்தும் சில வைத்திய நிபுணர்கள் சாதியர்களும் கிண்ணியா வைத்தியசாலைக்கு விசேட குழுவினர்களாக இன்று விசேடமாக இரண்டு கிளை நியமிக்கப்பட்டது. அதில் எதிர்வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமை விசேடமாக அந்த கிண்ணியா பிரதேசமே கூறாக கிளீன் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள்
என்றார் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ஏ.எல். முகமது நசீர்.
உதயகுமார் வழங்கிய செய்தியை அது செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் கோகோ கோலா மற்றும் பெப்சி குளிர்பானங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்று தண்ணீரை பயன்படுத்துவதை தடுக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் அந்த நிறுவனங்கள் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து வழக்கறிஞரும் திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளருமான பிரபாகரிடம் கேட்டேன்.
இது வந்து இந்த தீர்ப்பு வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது உண்மை. ஏனென்றால் இங்க வந்து கடுமையான வறட்சி, இந்த வறட்சி வரலாறு காணாத வறட்சி. இந்த நேரத்துல வந்து குடிக்கிறதுக்கு தண்ணிக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். தாமிரபரணி நதி வந்து ஓடுதா அல்லது நிற்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் தாமிரபரணி இருக்கு. இந்த நிலையில வந்து அதுல இருந்து இன்னும் தண்ணி வந்து தொழிற்சாலைகளுக்கு, இப்ப பக்கத்து திருநெல்வேலியின் பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடியில வந்து தொழிற்சாலைகளுக்கு தண்ணி கொடுக்க தாமிரபரணியில இருந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தடை பண்ணிட்டார். அதே மாதிரி திருநெல்வேலியில கூட தடை பண்ணலாம். தமிழக அரசு அந்த உரிமத்தை ரத்து பண்ணலாம். ஈரோடு பெருந்துறையில கடந்த ஆண்டு வந்து இதே மாதிரி மக்களுடைய போராட்டம் காரணமா அங்கே இதே குளிர்பான ஆலையை வந்து உரிமத்தை ரத்து செய்தார். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த வெளிநாட்டு குளிர்வான இந்த நிறுவனங்கள் வந்து இங்க தேவையற்றது. ஏனென்றா சோசியல் பாய்காட் என்று சொல்கிறோமே, சமூக புறக்கணிப்பு இன்றைக்கு இந்த குளிர்பானங்கள் மீது இன்றைக்கு வணிகர்களாலும் நுகர்வோராலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
இதுக்கப்புறம் இது தொடர்பா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு அமைய போகிறது?
மக்கள் மத்தியில நல்ல விழிப்புணர்வு இருக்குது. இது இப்ப தீர்ப்பு நகல் நின்று எங்க கையில கிடைக்கல. அதை பார்த்துட்டு அதுக்கு எந்த விதத்துல மேல்முறையீடு செய்ய முடியுமா அல்லது என்ன செய்யணும் அப்படிங்கறது அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை. தீர்ப்பு நகலை பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும்.
சரி, அதே சமயம் தாமிரபரணியை தவிர மற்ற ஆறுகளிலிருந்தும் இதே பிரச்சனை தான் இருக்கு. அது தொடர்பாகவும் நீங்க ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்த ஏதாவது திட்டம் உள்ளதா?
நிச்சயமா. அதாவது இயற்கை வளங்களை வந்து ஒரு அரசு வந்து அதை வந்து டாக்டரைன் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அரசு வந்து அந்த ஒரு ட்ரஸ்டி என்ற நிலைமையில இருந்து அதை வந்து எந்த விதத்திலையும் யாரும் சுரண்டாத விதத்துல பாதுகாக்கணும் அப்படிங்கறது அந்த கோட்பாடு. ஆனால் இன்றைக்கு வந்து இயற்கை வளங்கள் பல விதங்களில் அந்த சுரண்டப்படுகிறது அல்லது சூறையாடப்படுகிறது. ஒரு லிட்டர் 3 ரூபாய் 3 காசு 3.75 பைசா இதற்கு உலகத்துல எங்கேயாவது தண்ணி வந்து கிடைக்குமா? ஆனால் இங்கே ஒரு நாளைக்கு 33 லட்சம் லிட்டர் தண்ணீர் இந்த குளிர்பான நிறுவனத்துக்கு தாமிரபரணியிலிருந்து எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதை நிச்சயமாக எந்த விதத்திலாவது பொதுமக்களுடைய ஆதரவோடு அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
பிரபாகர் அளித்த பேட்டியது நடிகர் தனுஷ் தங்களது மகன் என்பதை உறுதி செய்ய மரபணு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என கோரி மதுரை மேலூரை சேர்ந்த தம்பதியர் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
நடிகர் தனுஷ் தங்களது மகன் என்பதை உறுதி செய்ய மரபணு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என கோரி மதுரையின் மேலூரை சேர்ந்த ஆர் கதிரேசன் மற்றும் கே மீனாட்சி தம்பதியர் என்று தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட நடிகர் தனுஷ் தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கு தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் நடிகர் தனுஷ் தொடர்பான இந்த வழக்கை மேலூர் நீதிமன்றம் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. அத்தோடு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் உத்தரவு வெளியாகும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தனுஷின் அங்கு அடையாளங்கள் சரிபார்க்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை மார்ச் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அதன்படி நடிகர் தனுஷ் கடந்த செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி அன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜரானார். அப்போது அவரிடம் அரசு மருத்துவர் ஆய்வு மேற்கொண்டார். வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தனுஷின் அங்கு அடையாளங்களை பரிசோதித்த அந்த மருத்துவர் தனது அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கை தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படாத நிலையில் தனுஷிடம் மரபணு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட மனுக்கள் மீதான விசாரணைகளும் வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்பாது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.